Siap. நீங்கள் காலையில் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிங்களே பெருமாளோட கிளாஸில், ஒரு ஆப்போசிட்டாக கொஞ்சம் போகலாம். இப்போ ஏன்னா அவர் தான் சொன்னார்ல, ஒரு சிரிப்பு சிரிச்சுன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி நீ காலையில் நல்லா சிரிச்சிட்டீங்களே, இப்போ புரியாமல் கொஞ்ச நேரம் குழப்பிக்கணும் பார்க்கலாம். இந்த நாலஞ்சு நாளாக ரொம்ப அற்புதமான வகுப்பெல்லாம் நம்ம கேட்டுருந்தோம், யாருக்கு பெரியவங்க மூலிமா. அதில் அண்டம் பிண்டம்னு என்னமோ சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி அவர் எடுத்தார் ரொம்ப என்ன சொல்லப்போனால், எனக்கு ஏன் ஒன்று ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும், எப்போ அவர் பேசினாலும் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட். நான் எப்போ பார்த்தாலும் அவர் தூங்கிட்டுருக்கேன் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போவும் சொல்கிறேன். அது புரியாதனால சொல்கிறதில்ல, நீங்கள் கேட்டீங்கன்னா அவருக்கு கிண்டல் அடிக்கிறதவரை அவருக்கும் தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்றது. எப்போதும் உறக்கத்திலேயே இருப்பது, இது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி அவர் சொன்னதும் சரி தான், நான் சொல்கிறதும் சரி தான். செயலற்று நிற்கிறதுன்றது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதே நேரத்தில் ஒரு செயல் எடுத்தால் உறக்கம் இல்லாமல் அந்த செயலை முடிக்கிறதும் அவர் தான் இல்லையா. நம்ம ஒரு பக்கத்தை சொல்கிறது இல்லை, ரெண்டாவது பக்கமும் நான் சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான செயலை செய்யக்கூடியவர். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு போனார், அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நான் நேற்று தான் சொல்லிகிட்டு இருந்தேன், என்ன சொல்லும்போது சொன்ன ஒரு விஷயத்தை எளிமையா அறிவே இல்லாதவர்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொன்னாதான் அது வந்து சக்சஸ்ன்னு அர்த்தம். அது அந்த வார்த்தை அவங்கள போய் சென்றடையணும். அந்த மாதிரியான இடத்துக்கு தகுதியான ஆள் அவர் தான் அர்த்தம். அதனால் அவரு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவருக்கு தகுதி அதிகம், கேட்குறவங்களுக்கு தகுதி கம்மி. அந்த தகுதி கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு செய்யக்கூடியவர். சரி, இந்த அண்டம் பிண்டம் சொல்லும்போது பிண்டம் என்ன, இந்த உடல் அண்டம் என்பது நாம் வசிக்கக்கூடிய ஒரு இடம். பிண்டத்தில் இருப்பவன் அண்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அண்டத்தில் நான் இருக்கக்கூடிய நான் இந்த பிண்டமும் ஒரு அண்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தியரி. எதெல்லாம் நான் வெளியில் பார்த்துட்டு இருக்கணும் அதெல்லாம் என்னுள்ள நான் பார்க்கணும். முடியுமா? இப்போ இதை தான் நம்ம பீடத்தை வந்து அழகாக நமக்கெல்லாம் புரியறது கஷ்டம்ன்றதுக்காக இன்று இருப்பவன் புரிந்து கொள்வது கொள்றது மாதிரி அடுத்த சந்ததியை மட்டுமல்ல இந்த உலகம் இருக்கும் வரை இந்த விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றது தான் பனிசக்தி பீடம். ஏ, அந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கொண்டு வரும்போது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பஞ்சசக்தின்றத பஞ்சபூதங்களை குறிக்கிறதுக்காக பஞ்சசக்தின்னு வச்சிருக்காரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உடல் நான் நான். நீங்க அழகா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு, உன் பேர் என்ன? உடனே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அந்த பேர் சொல்றதுக்கு. ஏன்னா யாருக்கும் ஒரு நேம் கிடையாது. பாத்தீங்கன்னாக்கா குழந்தையில இருந்து ஒரு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைக்கு 10 பேர் வைப்பாங்க. உண்மையான பேர் மட்டும் இல்லை, கொஞ்ச விதத்தையும் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கும். அந்த 10 விதத்துக்கும் குழந்தை திரும்பி பார்த்துருந்தா இருக்கு, இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் 10 பேர்லையும் அது அழைக்கப்படுறது. அப்போ உண்மையான அந்த பேர் என்ன அதுக்கு? இப்போ நமக்கெல்லாம் ஒரு பேரை கேட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கஷ்டம். அந்த குழந்தைய தாத்தாவரா புஜின்வா அது பஜின்வா ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. அந்த குழந்தை 10த்துக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த குழந்தை எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். யார் என்ன பேர் என்ன பேர் அதுக்கு வைக்கிறாங்களோ அது எல்லா பேரும் தான் தான் அப்படின்ற எண்ணத்தோட அப்பவே நமக்கு எடுத்துடும் நம்மளை. நான் தான் அது, நான் தான் அது, அது 10 பேர்லையும் இருக்கக்கூடியவன் நான் தான். அப்போ உண்மையான பேர் என்ன எனக்குனாக்கா நமக்கு தெரியாது. இப்போ கேட்டாக்கா உன் பேர் என்ன என்ன டக்குன்னு சொல்ல முடியுதா? சொல்லும் போதே என்ன சொல்லுவான், எனக்கு வச்ச பேர் இது, என் ஜாதக பேர் இது, என்னை கூப்பிடுற பேர் இது, வீட்டில் கூப்பிடுற பேர் இது. நம்ம ஆளுங்களே பத்து பேரில் யாராவது வந்து இவங்க இருக்காங்களான்னு கேட்டால் நமக்கு நம்மள அவன் அவன் இல்லையேண்ணே அந்த பேர் அதை புரிஞ்சு அந்த ஆளை சொல்கிறதே கஷ்டப்படுறோம். இப்போ அந்த மாதிரி ஆளுங்க இங்கே நம்மளதுல இருக்கும் அந்த மாதிரிலாம். அப்போ அவ்வளவு கடினமாக இருக்கு, அத்தனை பேர் நம்ம வச்சுருக்கோம். உண்மையில் நான் யார் அப்படின்ற புரிதலே அங்கே தான் தொடக்கம். அப்போ நான் யாருன்னு பார்த்தாக்கா இந்த உடலாகப்பட்டது, இந்த உடலுக்கு மட்டும்தான் அந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அப்போ இந்த உடல் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ ஆத்மா அது எதுவும் சொல்ல நம்ம யாருமே தெரியும் பார்த்ததில்லை. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லக்கூட யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஏதாவது ஒரு ஞானியாக இருக்கட்டும் ஒரு பெரிய ரிஷி யாருமே ஆத்மான்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர யாராவது அதனோட டெஃபினேஷன் கரெக்டா இந்த இந்த ஆத்மான்றது இந்த ரூபத்தில் இருக்கு, இந்த அளவில் இருக்கு, இந்த ஃபார்ம்ல இருக்கு யாரும் சொல்ல முடியுதா? யாருமே சொன்னது கிடையாது, இதுவரை யாரும் சொல்லவில்லை. யாரோ ஒரே ஒரு எங்கேயோ நான் கேட்பேன் சின்ன கட்டுக்களவில் இருக்குது, இந்த சைஸ்ல இந்த இடத்துல இருக்குதுன்னு யார் சொல்ல முடியாத இல்லை, யாருமே சொல்லலை. சரி, இந்த இடத்துல அதையாவது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னாக்கா அது உருவமற்றது, அதுக்கு இதுதான் இல்லை. ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்காங்க? உங்களுக்கு புரியாமையா, தெரியாமையா? அப்போ பெரிய பெரிய ஞானிகளும் ரிஷிகளும் ஏன் ஆத்மாவை பற்றி ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போனாங்க? ஆத்மானு ஒன்று ஒன்று உள்ள இருக்குன்னு சொன்னாங்களே, அதனுடைய உருவத்தையோ அதனுடைய அதனுடைய தன்மையோ அதனுடைய அளவையோ யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இருந்தாங்களா? தன்னை தான் அறிந்த, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், என் ஆத்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதான் நான்றது என்னை பற்றி தெரிஞ்சவங்க இல்லையா? அப்படி நான்றதை நான் அறிஞ்சிட்டேனாக்கா அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணுமே. இப்போ எனக்கு ஒரு ஒரு இடம் போகிறேன், ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு கண்ட்ரியை பார்க்குறேன் இல்லை ஒரு பொருளை பார்க்குறேன், பார்த்துட்டு வந்தால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது இந்த கண்ட்ரி இப்படி இருந்தது என் பார்வையில் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் அந்த பார்வை இல்லை, ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான பார்வை. அப்போ ஒவ்வொரு பார்வையில அந்த நோட்டங்கள் விவரிக்கப்படுகிறது. இதுதான் ஒவ்வொரு ரிஷிகளாக இருக்கட்டும் பெரிய ஞானிகளாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அறுதிட்டு ஒரு பொருளை சொல்லவே இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்? அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஞானம் இல்லையா? நிச்சயமா ஞானிகள் தான். இல்லை எனக்கு புரியறது வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்களா? இல்லை, அவங்களால முடியும், அவங்க சொல்றாங்க. ஏன்னாக்கா அது யாராலும் சொல்ல முடியாது. ஏன்? இந்த ஆத்மா எப்படி நான் அண்டம் என்பதை விவரிக்க முடியாதது. இப்போ சொல்லலாம், சயின்ஸ் சொல்லும் இந்த உலகம் இந்த ஷேப்பில் இருக்குன்ட்டுன்னு, வட்ட வடிவத்தில் எத்தனை குழப்பங்களில் போயிருக்கும். அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது சூரியனும் சூரியனை சுற்றி 9 கோள்களும் படிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்மளை முட்டாளாக்கியாச்சு சயின்ஸு, சூரியனை சுற்றி 9 கோள் இல்லை அப்படின்றான். அப்போ எது உண்மை? இப்போ இதுக்கு முன்ன சொன்னதை இந்த நீள்வட்ட பாதையை சொல்கிறதோ இல்லை இன்னொரு பாதையோ நாளைக்கு மாறக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அவன் பார்க்கக்கூடிய பார்வையை தான் நமக்கு சொல்லிட்டு போறாங்க. இல்லை தெரிஞ்சுங்க, பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது இது ஏன் அவங்க சொல்லலைன்னாக்கா இது யாராலும் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு ஒரு அளவு இல்லை. அதான் என்ன சொல்றாரு, எப்பொழுது என்னை நான் அறியும் பொழுது நான் அதுவாகவே இருக்கிறேன். இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளை நான் உணரும் போது, இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய என்னை பற்றி நான் அறியும் போது நான் அதுவாக இருக்கிறேன். என்னுடைய சைஸ் எப்படி சொல்ல முடியும்? சொல்லத்து முடியாது. ஏன்னா நானே அதுதான். இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய அண்ட சராசரமும் நானாகவே இருக்கும்போது என்னுடைய அளவை நான் எப்படி கூற முடியும், சொல்ல முடியாது. இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. இதனால தான் இது யாருமே சொல்ல. அப்போ நான் அந்த அளவு சக்தி வாய்ந்தவனா? நிச்சயமாக. நமக்கு அது தெரியாம இருக்கு, தெரிஞ்சவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. இதைதான் அந்த வகுப்புல சொல்லும்போது கடவுளை, ஏன்னா தமாஷா இருக்க மாதிரி இருந்தது, கடவுள் ஞானியா, குரு உயர்ந்தவரா, கடவுள் உயர்ந்தவரா, எது உயர்ந்தது? சில குரு உயர்ந்தவர் அப்படின்னு. சரி, கடவுள் பண்ணும்போது அதே சுயம் தேய் உட்கார்ந்து சொல்லும் போது சொல்றா, தன் தாய் இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஜெகதம்பா ஜெகதாத்திரிமா ஞானி அல்ல அப்படின்னா நமக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா இந்த உலகுக்கு இந்த சுயம் தேவியை கொடுத்த அவளையே அவளுடைய மகளே சொல்றா என் தாய் ஞானி அல்ல. இதெல்லாம் புரிஞ்சுதான் அந்த நேரத்தில்? ஏன் அவன் அந்த மாதிரி சொல்றா? ஒரு செயல் செய்யும் பொழுது ஞானி அல்ல. ஏன்? ஞானி என்பது செயலற்று நிற்கக்கூடிய ஒரு செயல். ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? ஏன் செயல் செய்யும் பொழுது அவனை ஞானியாகவும், செயல் செய்து கொண்டிருக்கும் போது, செயல் செய்யாதவனை ஞானியாகவும், செயல் செய்து கொண்டிருக்கும் போது அது ஞானி அல்லன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னாக்கா, எந்த ஒரு செயலை யார் செய்தாலும் செயலுக்கு உண்டான பலா பலன்கள் கிடைக்கின்றது. அதான் கர்மம். என்னுடைய செயல்கள் கேட்டது நடக்கிறது. அப்போ அது யாராக இருந்தாலும் சரி, அது இறைவன் தன்னுடைய செயலை செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு உண்டான பிரதிபலன்கள் அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ செயல் செய்யும் பொழுது அந்த செயலுக்கு உண்டான பலன்கள் எப்போது என்னை அடைகிறதோ அப்பொழுது நான்ற ஒரு பொருள் அங்கே வேறு மாதிரி நிற்கிறது. இப்போ ஞானி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, செயலற்று இருக்கிறாங்கன்றாங்க. அப்ப செயலற்றுனாக்கா எந்த விதமான செயலுமே நான் செய்யாமல் இருப்பது. செய்யாமல் இருப்பது என்ன அர்த்தம்? சோம்பேறியா இல்ல, எல்லாத்தையும் புரிஞ்சு செயலற்ற ஒரு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான பலன்களும் அவர்களுக்கு கிடையாது. அப்போ இதே இறைவனே செயல் செய்பவனாகவும் செயல் செய்யாதவனாகவும் திகழ்கின்ற ஒரு ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணுவை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க. சதா சர்வகாலம் இன்னைக்கு சொல்லும்போது சொன்னாரு, உறக்கத்தில் உறக்கத்தில் எனக்கு எப்படி அந்த உறக்கம் என்ன, எல்லாரும் தூங்க முடியுதான்னு கேட்டாரு. செயலற்று இருக்க முடியுதா? செயல் இல்லாதம இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த பேச்சு பேசிட்டு இருக்கேன், இப்ப கேட்கறவங்க இருக்காங்க, கேட்டுக்கொண்டிருப்பவங்களுக்கு எத்தனை பேரோட மனம் 100% இந்த இடத்துல இருக்கும்? நிச்சயமா இருக்காது. ஏன்னா இதுக்கு நான் ஒரு கேள்வி ஒண்ணு, நான் என் சாமிஜி கேட்ட கேள்வியை நான் சொல்றேங்க. இந்த 90s ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், ஒழுங்கா ஜபம் பண்றேன், எந்த இறைவனை நான் நினைச்சிட்டு பண்ணணுமோ அந்த இறைவன் பால் மனதை வச்சுட்டு பண்றேன், ஆனாலும் கான்சியஸா உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப உண்மையில நான் ஜபம் பண்றேனா இல்லையா? இன்னொரு தாட்ஸ் ஒண்ணு இருக்கு. அப்ப ஒரு சொன்னார், அது எல்லாருக்கும் வரக்கூடிய செயல். அது செய்து கொண்டே இருக்கும் போதும் இன்னொரு செயல் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பீங்க, 10% 10% 100% கூட காதல விழுறது, ஆனால் இன்னொரு எண்ணம் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நான் இதை கேட்கலன்னு அர்த்தமா? எப்போது நான் கேட்டாலும் எனக்கு பதிலும் சொல்ல முடியுது. அப்பதான் சொன்னார், இல்ல, ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடியது தான் அது. நான் என்கின்ற ஒரு பொருள், நீ என்னதான் அந்த கான்சன்ட்ரேஷன், இன்னொருவருக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் தன்னால் அது, அதாவது இரண்டு விதமான மனம் இருப்பது போல் நமக்கு ஒரு தோன்றல் இருக்கிறது. அதான் சொன்ன மனம் ஆன்மா அப்படின்னு எல்லாத்துக்கும் என்னென்னவோ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டுமே ஒரு கண்ட்ரோலில் வரணும். நான் செய்யக்கூடிய செயல் மேலே இருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கட்டும், அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணம் இருக்கட்டும். ஏன்னா ரெண்டு விதமான எண்ணங்கள் நீங்கள் நல்லா ஊன்றி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தோணும். அது நிச்சயமாக அது ஜெபம் பண்ண சொல்லணும், நல்லா தெரியும். அது அந்த ரெண்டு விதமான எண்ணங்களும் என்னுள் அடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். நம்மளால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அப்ப எந்த எண்ணமும் இல்லாமல், இன்னொரு தாட்ஸே இல்லாத அளவுக்கு எப்போது உட்கார்றானோ அவன் தான் உண்மையான ஞானத்தை அடையக்கூடியவன். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப கடவுளை பத்தி? அப்ப கடவுள் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறதா? கடவுள் இருக்கான்றத நான் அறிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள் என்பது என்னன்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் நமக்குள்ள வரும். அவன் எங்க இருக்கான், எந்த ரூபத்துல இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதில் 1008 ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோம், நம்மளுடைய கடவுள்ன்ற ஒரு உருவத்தை. அப்போ அத்தனை ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள் என்பவன் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கிறான். இப்போ அதை தான் நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை உருவங்கள் இருந்தாலும் இறைவன், அது சைவமாக இருக்கட்டும் வைஷ்ணவமாக இருக்கட்டும், கடவுளும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கான்ற ஒரே கொள்கையை சார்ந்தது தான் ரெண்டுமே. அப்படி இருக்கும்போது இத்தனை ரூபங்களையும் அவன் இருக்கா? அப்போ இத்தனை ரூபங்கள் இருக்கா? அப்போ மகாவிஷ்ணு சொல்லும் போதும் இல்ல சிவனை பத்தி பேசும்போது, பிரம்மாண்ட இத்தனை விதமான கடவுள்கள் தத்தம் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு அந்த செயல்பாடுகள் இருக்கா? அப்ப செயல் செய்து கொண்டே இருந்தால் அப்பொழுது ஞானி என்ற ஒரு வருது இல்லையா, குருன்ற ஸ்தானம் பெருசாயிடுமா? செயல் செய்து கொண்டே இருக்கிறாங்களே அந்த கடவுள் பெரியவனா இருப்பாங்களா? எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த இடத்துல ஒரு குழப்பங்கள் வருது. அப்ப என்னதான் அங்க நடக்கிறது, கடவுள்ன்றது நம்ம எப்படி டெஸ்கிரைப் பண்ண முடியும்? சொல்லும் போது அதை தான் நம்ம சாமி அழகு சொல்றது, எனர்ஜி ஃபார்ம் சக்தி. அது எனக்கு நான் எந்த வடிவில் நான் காணணும்னு நினைக்கிறனோ அந்த வடிவில் அது எனக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பொருள் தான் இருக்கா, அது இத்தனை விதமான காட்சிகள் கொடுக்கிறதா? எனர்ஜின்னு வரும்போது ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு செயல் செய்யும் போது அந்த ஒவ்வொரு எனர்ஜிக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் வருதுன்ற, இது ஒரு கன்ஃபியூஷனான கஷ்டம் தான். நான் ரொம்ப குழப்ப விரும்பல, இதோட நிறுத்திக்கிறேன். இப்ப கடவுள்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கடவுளை நோக்கிய பயணம் அப்படின்றோம். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் என்னை நான் தேடும்போது, என்னை நான் அறிந்துக்கணும்னு நினைக்கும் போது கடவுள் என்ற ஒரு பொருளை என் முன்னாடி நான் வச்சுக்கிறேன். இதுதான் எனக்கு என் சாமி சொல்லி கொடுக்குறேன், ஃப்ரெண்டில் இருக்கு சிவம் தேவி அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ அதை வச்சுன்ட்டு என்னுடைய மனம் அதன் பால் செலுத்துறேன். ஏன்னா கான்சன்ட்ரேஷன், தியானம்ன்றது சொல்லும்போது தெய்வமாட்டு சாமியார் சொல்ல தியானம்ன்றது பெருசாக நினைக்காத, உன்னுடைய எண்ணங்களை ஒரு பொருள் மேல குவிக்கக்கூடிய ஒரு செயல் அவ்வளவுதான். அது ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கடினமான ஒரு செயலா? எஸ், கஷ்டம்தான். ஆனா அது கஷ்டமும் இல்லைன்னு இப்ப குட்டியும் ஒரு இடம் சொல்லும்போது ஈஸியா சொல்லிட்டா, சினிமா போற ரெண்டரை மணி நேரம் உட்கார, உனக்கு வேற எங்கேயா தாட்ஸ் போகுதா? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இல்ல ஹீரோயின் என்னவோ ஒண்ணு எதிரில் உட்காந்து என்ன ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்து பாக்குற, உன்னுடைய தாட்ஸ் வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட எண்ணம் கூட இருக்காது, அப்படியே முழுகி போயிடும். அப்போ அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லையா, உன்னால தியானம் பண்ண முடியாதா? அப்ப முடியும், அந்த அளவுக்கு மனம் ஈடுபடணும் அங்க. அப்போ என்னுடைய இஷ்ட தேவதையா இருக்கக்கூடிய பொருள், அது இறைவனாக இருக்கட்டும் இறைவியா இருக்கட்டும், இருக்கக்கூடியது எனக்கு இஷ்டப்பட்டதா இருக்கணும். அதே போல ஒரு சினிமான்ற ஒரு பொருள் எனக்கு எவ்வளவு ஒரு ஈர்ப்பு எனக்கு கொடுக்கறதோ, அந்த ஈர்ப்பு அந்த அளவுக்கு மனம் வந்து ஒரு ஈடுபாடோட தியானத்து மேல இருக்கணும், அவ்வளவுதான். இது இருந்தா எல்லாராலையும் பண்ண முடியும்னா, இது அந்த விளக்கத்துக்கு என்னால வேற எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் அது. இப்ப நம்ம யாராவது கேள்வி கேட்டோம்னா அதுங்கிட்ட போய், ஏமா எனக்கு கான்சன்ட்ரேஷனே வரலன்னா என்ன அர்த்தம், எனக்கு அது பிடிக்கல 100% அர்த்தம் இல்லையா? எனக்கு சினிமா பிடிச்ச அளவுக்கு எனக்கு இது பிடிக்கலன்னு அர்த்தமா தர, வேற ஒண்ணும் இல்லை. சரி, அப்படி இறைவனை நான் தேடும் போது கடைசியா பாக்குறது என்னடானாக்கா, நானே அதுவா பார்க்கக்கூடியதுதான். அதுதான் அவர் சொல்லும்போது சொல்றாங்க, இறைவனை நானாக உணர்கின்ற செயல். இது அவ்வளவு ஈஸியா? ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா சொல்றது ஈஸி, செயல்ல கொண்டு வர்றது கஷ்டம். எந்த ஒரு செயலுக்கு எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நம்மளால உட்கார முடியுமா? முடியவே முடியாது. நீ சொன்ன ஒரு பெண் எடுத்தாவே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. சொல்லப்போனா நம்மளாம் ரொம்ப சண்டை போட்டிருப்போம் பெண்ணுக்கும் பென்சிலுக்குமே. அதுதான் ஒரு அழகா சொல்லிட்டு போன ஒரு பெண்ணுன்ட்டு நான் போட்டிருக்கேன்ப்பா, என் பெண்ணு நான் யார் கையில குத்துவதே கிடையாது, எழுதி கூட கொடுக்க மாட்டேன். அதுக்கு தனியா ஒரு பெண் வச்சுமே இந்த வேணா வச்சுக்க, என் பெண்ணு நான் கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அவர் சொல்லும் போது எனக்கு அதான் தோணித்து, நான் சிரிச்சேன். அது பெண்ணை பத்தி அவர் சொல்லும் போது இவ்வளவு பற்றுன்னு சொல்ல எனக்கு அதுதான் தோணித்து. ஏன்னா என் பெண்ணுக்காக நான் சண்டை போடுறேன், அதான் நான் சொல்லக்கூடாது. ஆனா அந்த அளவுக்கு சண்டை போடுவோம் அந்த பெண்ணுக்காக, என் பெண் யார் தொட்டாலும் எனக்கு கோபம் வரும் அந்த அளவுக்கு ஒரு பற்றோடு இருக்கக்கூடியவங்க நம்ம எல்லாம். அப்போ எல்லா விஷயத்திலுமே பற்ற வச்சு எப்படி பற்றற்று நிற்பது? இப்ப அவர் சொல்றாங்க, உன்னை நீ உணரணும்னாக்கா, இறைவனை நீ பார்க்கணும்னாக்கா பற்றற்று நில் அப்படின்றாங்க. எத்தனை பேரால் முடியும்? முடியவே முடியாது. அப்படி பார்த்தாக்கா இப்போ ஒரு ஆம்பளை, ஒரு ஆம்பளை இருக்கான் கல்யாணம் ஆனவன், ஒரு பொம்பளை கிட்ட போய் ரொம்ப பேசிட்டு இருக்கான், என்ன நினைப்போம் நம்ம? கொண்டாடி சும்மா இருப்பல. இப்ப அவங்க சொல்றத பார்த்தா பற்றட்டு இருக்கக்கூடாதுன்னா சும்மா இருக்கணும். அதே மாதிரி கணவனால் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா பார்த்தோம். ஏன்னா அதுதான் விஷயம், இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். நம்ம சொல்லிடலாம் பற்று இல்லாதுன்னு, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னாக்கா, பட் என்ன பணத்து பலன் நம்பிக்கை இது இருக்கக்கூடாது, இது மேலே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் நினச்சிடுறோம். இல்லை, ஒவ்வொரு செயல்களிலுமே இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு பற்றில்லாத தன்மையோட நான் இருந்தாதான் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்தியோ மோட்சமோ எனக்கு கிடைக்கும். அதனால தான் எப்பவுமே நான் சொல்லும்போது சொல்றேன், முக்தியோ மோட்சமோ அவ்வளவு எளிதான செயல் அல்ல, அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது அது. ஏன்னா என்னுடைய எண்ணம் அந்த அளவுக்கு நான் இருக்கணும், இறைவன் பால் நாட்டம் இன்னும் பக்தியில போயிட்டேனாக்கா, நான் இப்ப நான் வந்து சிவம் தேவி ஒரு வழிபாட்டுக்கு வச்சிருக்கேன், நம்ம அதுதான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிவம் தேவி வச்சுட்டேன்பா, அது மேல பக்தி நான் எப்படி வச்சிருக்கணும்? சிம்பிளா சொல்றேன், எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு பாஷையில, காதலன் காதலி மேலும் காதலி காதலன் மேலும் வைக்கக்கூடிய பற்று இருக்கணும். ஏன் உண்மையான காதலன் காதலி அதையும் போட்டுறேன் நான் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருப்பேன், எதையும் இழப்பேன். அது என்னுடைய 25 வருஷம் வரைக்கும் இல்லை 22, இப்பெல்லாம் எத்தனை வயசுல தெரியாதுப்பா, சரி 22-23 வயசு இருச்சிடும். எங்க அம்மா என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்துருப்பா, எங்க அப்பா எனக்காக எல்லா தியாகமும் பண்ணியிருப்பாரு. பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தைக்காக எத்தனையோ இரவுகளை தொலைத்து என் உடல் உபாதையோட எவ்வளவோ பணி செய்து அந்த பைசா சேர்த்து வச்சு, ஏன்னா என் பைசா சேர்த்து என் குழந்தை நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்ட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்பட்ட என் பெண் கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணத்தோட தாயும் தந்தையும் வளர்க்குறாங்க. அப்பேற்பட்டவங்களை இந்த காதல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆயிடுச்சிடும். அம்மாவா அவ கட்டக்கிறா, எனக்கு என்னுடைய எதிரி அவ தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது நான் செய்யக்கூடிய செயல் வேண்டாம் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு அகைன்ஸ்ட், என்னுடைய லவ்வுக்காக அவன் கெட்டவன். இவ்வளோ 22 வருஷமா கஷ்டப்பட்டவங்க கெடுதல் ஆயிடுவாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன், நான் அந்த சப்ஜெக்ட் போக வரல, அந்த ஈடுபாட்டுக்காக சொல்ல வரேன். எனக்காக தியாகம் செய்தவங்க எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் போயிடுறாங்க. ஆனா கடவுள்னு வரும்போது நம்ம அந்த அளவுக்கு ஈடுபாடோட நம்ம இருப்போமா? இதே இப்ப ஒரு நியூஸ் கூட பாக்குறோம், ஆம்பளை சொல்லி இன்னொரு சொல்ல விட ஆம்பளை கொலை பண்ணது கூட ரெடியா இருக்காங்க இன்னொருத்தனுக்காக. அவன் மேல அவ்வளவு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி இப்ப பொண்ணுக்காக ஒன்னடி கொலை பண்றான். எதுக்காக நான் இதை சொல்றேன்னாக்கா, அந்த அளவுக்கு ஈடுபாடை பத்தி மட்டும்தான் பேச போறேன், வேற எதுக்கும் போகாது உள்ளரெல்லாம். அந்த அளவுக்கு மனம் அந்த இறைவன் பால் பற்றோடு இருக்கணும், அதுதான் உண்மையான பற்று. எதையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். என் இறைவனை பார்ப்பதற்காக, என் இறைவனை அடைவதற்காக நான் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போக தயாரா இருக்கேன். ஆனா என்னுடைய எண்ணம் என்னன்னா, என் இறைவியை என் சிவன் தேவியை நான் பிடிக்கணும், அவ காலடியில நான் இருக்கணும், அவளை சார்ந்து மட்டுமே போகணும். ஏன்னா நம்ம லேக்காகிறது அங்குதான், இது எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கும். ஆனா ஒரு ஜபம் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம். இப்போ ஆசிரமத்துல இருந்து ஒரு நியூஸ் ஒன்று வரும், இந்த உற்சவத்து காலத்திற்காக ஒரு 108 முறை ஜபம் செய்யும். 108 முறையா டக்குன்னு சாக்கடிக்கும், ஏன்னா அது ஒரு 20 நிமிஷம் செலவாயிடுமே. பாவம் நீங்களும் ரொம்ப நல்லவங்க, நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்பா, தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா நீங்களாம் எந்த அளவுக்கு தெய்வமா பேர்ல பாச வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் பார்த்தேன், அந்த ஜெபம் பண்ணணும் அம்மாவோட இதுக்குன்னு சொல்லி எல்லாரும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டீங்கன்னு. ஐ நோ, நான் ஒரு காரணம் எதுக்காக சொல்லுறேன், இதனால அந்த டைமை வந்து இந்த விஷயத்துக்கே கொடுக்க முடியல. இப்போ ஒன்றும் இல்லை, என் குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு 200-300 கிலோமீட்டர் கூட என்னால் போக முடியும் இல்லையா? போக முடியும், எது வேணாலும் போகலாம், எல்லாத்துக்கும் ஒரு எனக்காக. ஆனால் ஆசிரமம்னு வரும்போதோ இல்லை ஒரு கோயிலுக்கு நான் போகும்போதோ அவ்வளவு தூரமா, இன்னைக்கு வேணா அடுத்த மாசம் போலாமா இல்ல அடுத்த வாரம் போலாமா, இப்படிதான் தோணுது. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, நம்மளால எப்படியா நம்ம முக்தி மோட்சம் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ என்னுடைய டைமே நான் கொடுக்க தயாரா இல்ல, என்னுடைய தேவைகளை கொஞ்சமும் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல என்னுடைய இறைவனுக்காக. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி லபிக்கும்? நிச்சயமா கிடைக்கும், எப்படி ஏதாவது ஒரு ஜென்மத்துல. இப்போ நம்மளே எடுத்துமே, நம்ம என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தெய்வ பேரில் பாசத்தோடு இருக்கும் இல்லையா? அது நான் ஒத்துக்கிறேன்ப்பா 100%. ஓகே, வச்சுருக்கோம், இன்னைக்கு அவளை பிடிக்கிறோம், அவளுடைய வகுப்பை நான் கேட்குறேன், இடைவிடாமல் கேட்கின்ற தெய்வம் சொன்னது கரெக்ட். அது பாலிசி நான் கேட்டுட்டே இருக்கேன். என்னுடைய நினைவுகளில் என்ன வச்சுக்கிறேன்னா, என் தெய்வமாவோட பாதத்தை நான் அடையணும், இல்லை அவளுக்கு நான் ஆபரணமாக நான் போய் அடையணும், இது மனசில் வச்சுட்டு இருக்கேன். அந்த மனசுல இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நடைபெறும், இன்று இல்லையே, இல்லை அடுத்த ஜென்மாவோ அதுக்கு அடுத்த ஜென்மாவோ அதுக்கு அடுத்த ஜென்மம் ஏதாவது ஒரு ஜென்மத்தில், ஏன்னா நம்ம ஜென்மத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம, அன்னைக்கு நான் நிச்சயமா அதை நான் அடைவேன். ஏன்னா நான் இனிஷியல் போட்டேன், சிக்னேச்சர் போட்டாச்சு இங்கே முதல்ல. அதான் தேவி சொன்ன மாதிரி நான் டோக்கனுக்கு நின்றுட்டேன், கிடைக்குதா கிடையாது அது அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு முதல் டோக்கன் கிடையாது இல்லை எனக்கு வந்து கடைசி டோக்கன் கிடையாது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் வரிசையில் நிற்பதுக்கே பெரிய விஷயம் இல்லையா. உன்னை நாடி இந்த பொருளுக்காக நான் போய் நின்றுட்டனே அதுவே எனக்கு பெரிய விஷயம். அந்த மாதிரி நம்ம நின்னாச்சு இப்போ நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்ன்றது என்னுடைய செயலை சார்ந்தது. இறைவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் எதுவுமே செய்யாம தான் நின்றா, எதுவுமே செய்யல, அவன் நிக்கிறா, நீ வரிசையில நிக்கிற, உன்னுடைய செயல் தான். நீ எப்படி அவளை அப்ரோச் பண்ண போறன்றதுதான். இப்ப சொன்ன மாதிரி இன்னைக்கு அதை சொன்ன அந்த குழந்தையோட சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தை ஐயா குழந்தை ரொம்ப சமத்துப்பா அது ஒண்ணுமே கேட்காது, அது பாட்டு விட்டா கல்லு மண்ணு மாதிரி உக்காண்டிருக்கோன்னு. அந்த மாதிரி நான் மண்ணு மாதிரி நான் உக்காந்துன்னா அம்மாவோட அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எந்த குழந்தைய தாய் அதிகப்படியா தூக்கி வச்சுருப்பா, இல்ல தகப்பன் அதிகப்படியா தூக்கி வச்சிருந்தது எந்த குழந்தைய அடம் பிடிச்சி அழுது அமக்கலம் பண்றது அந்த குழந்தைய தான். ஆனா கல்லு மாதிரி மண்ணு மாதிரி உக்காந்துக்கிறத பார்த்தா தூக்கி அங்க போட்டுருவா அவங்க பாட்டும் வேலை. அது சமத்து அவங்கள பத்திக்கு சமத்து, ஆனா அது அங்கேயே தான் கிடக்கும் இல்லையா. அது தாயோட அரவணைப்பு கிடைக்க கிடைக்காது, அதுக்கு தந்தையோட அரவணைப்பு அது கிடைக்காது. எப்ப கிடைக்கும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற குழந்தைக்கு தான் கிடைக்கும். அப்போ நான் என்னுடைய இறைவியை என்னுடைய தெய்வத்தை நான் அடையணும்னா நாம நாட்டியா தான் இருக்கணும். அதான் இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்தவர் சொல்லுவார், நான் நாட்டி பாய் அப்படின்னு சொல்ல. அப்படித்தான் இருக்கணும் எல்லாருமே. வாழ்த்தனம் பண்றதை பத்தி சொல்லுவார்ல இந்த இடத்துல, அம்மானா உன்கிட்ட வரணும், நான் வந்தே ஆகணும். அழுது அட்டம் போட்டு எப்படி இந்த நான் தாயன் தகப்பனையும் போட்டு படுத்துற குழந்தைக்கு அந்த மாதிரி நான் இருக்கணும். அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்ல வரல, அவளை நோக்கிய பயணத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். என்னுடைய அரவணைப்பு என் தாய் அரவணைப்பு எனக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா எதையுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் இப்படி தான் போகணும்னு நான் வச்சேன்னா நான் அப்படி தான் போகணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதும் இப்போ அவங்க சொல்கிற வகுப்பை நான் தான் சொன்னேன் அன்னைக்கு சொல்லும்போது, அம்மா நீ கொடுக்குற வகுப்பை என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் வெளில கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் தமாஷுக்கு தான் சொல்றேன், பெருமாளோட வகுப்பார்கள் சிவந்தேவர் சொல்லும் போதும் மா உன்னுடைய வார்த்தைகளை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட அதனுடைய அர்த்தம் அனர்த்தம் ஆகிடும். இந்த அர்த்தம் அனர்த்தம் அது ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். என்னன்னா ஒரு காடு, இந்த காட்டில் ஒரு வேடன் ஒருத்தர் இருக்கா, அவன் என்ன பண்ணா டெய்லி பாவம் அவனுடைய பொழைப்பு என்னன்னா டெய்லி போகணும் விறகு வெட்டி, அவன் வேடன் இல்லை விறகு வெட்டி எடுத்துன்னு வருவான், அதை வித்துட்டு அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவனுடைய ஃபேமிலி ரன் பண்றது. அப்படி இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்னாக்க டெய்லி போறான் வரான். அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சிங்கம் என்ன பண்றதுன்னா வேட்டையாடி ஒரு பொருள் இழுத்துன்னு வருது. அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் தானே, மறைஞ்சு இருந்து பாக்குறான் அது எப்படா என்னடா பண்ணுறது பார்க்கணும்ட்டு. ஏன்னா அது போனதானே நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போக முடியும். அது என்ன பண்றதுன்னா அந்த அடிச்சு கொண்டு வந்த மிருகத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுது. போட்டா அங்க ஒரு நரி ஒண்ணு என்னதுன்னா கால் கிடையாது, அது அது என்ன பண்றதுன்னா அது போட்டுட்டு போன விஷயத்தை இது சாப்பிடுறது. அவன் பாக்குறான் ரெண்டு காலம் கிடையாது நரிக்கு, ஆனா அது நல்லாவே இருக்குது, நல்லா அத நல்லா சாப்பிட்டுட்டு அது மாதிரி மிச்சம் மீது சாப்பிட்டே பழக்கும் பொழுது சிங்கமும் அடிச்சு அடிச்சு அங்கதான் வரும் பொழுது இவன் யோசிக்கிறான், ஆஹா இது நல்லா இருக்குதே, ஒரு கால் இல்லாததுக்கு இறைவன் எந்த அளவுக்கு பாசத்தோட கவனிச்சுக்கிறான், ஒரு சிங்கம் அடிச்சு கொண்டு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். நினைச்சவன் அப்ப இவ்வளவு இருக்கிற இறைவன் எனக்கு மட்டும் நான் பண்ண மாட்டானா, நிச்சயமா பண்ணுவான்ல. அப்படி பண்ற பட்சத்துல நான் ஏன் கஷ்டப்பட்டு விறகு வெட்டணும், நான் ஏன் கஷ்டப்பட்டு விறகு வெட்டணும், விறகு வெட்ட வேண்டாம், இனிமேல் நானும் அப்படியே இருக்கிறேன். எப்படி அந்த நரி இருக்குதோ அந்த மாதிரி நான் அங்க உட்காடுறேன், எப்படி சிங்கத்தின் மூலமா உணவு எடுத்துட்டு வந்து இறைவன் கொடுக்கறானோ அந்த மாதிரி எனக்கு கொடுப்பான்ட்டு உட்காந்துட்டான். நம்பிக்கை அளப்பரிய மாதிரி நம்பிக்கை, இறைவன் பால் அசைக்க முடியாத நம்பிக்கை. உட்காந்துட்டான், ஒரு நாளாவது பசி எடுத்து ரெண்டு நாளாவது முடியல அவனுக்கு, எங்க இருந்து சாப்பாடு வருது, யார் கொடுக்குறாங்க சாப்பாடு பாக்குறான், முடியல. ஒரு காலகட்டம் வருது, இந்த நிமிஷம் எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா ஒரு வழி ஆயிடுவனேன். அப்போ அவன் அழறான், ஒரு ரெண்டு கால் இல்லாத நரிக்கு காட்டின ஒரு இரக்கத்தை கூட பகவானே எனக்கு நீ காட்டவே இல்லையே, எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழறான். அப்போ இறைவன் எப்படின்னா, இறைவன் கிருஷ்ணனாவே எடுத்துப்போம், பெருமாளை எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் தான் இதுக்கெல்லாம் செட் ஆவாரு. அவர் அங்கிருந்து ஒரு சிரிப்பு செய்கிறார், ஆனா முட்டா பையலை நானடா சொன்ன சாப்பிட வரான்ட்டு நான் சொன்ன காப்பாத்த போறேன்னு. நீ எடுத்துட்ட விதம் தானா தப்பு? நீ எப்படி எடுத்துட்ட? ரெண்டு கால் இல்லாத நரிக்கு நீ சாப்பாடு சிங்கத்தின கொடுத்துட்ட. அப்போ நான் உட்காந்துனே சாப்பிடலாம் தான் நினைச்சேன். அதே இன்னொரு விதத்திலே நம்ம யோசிச்சுக்கலாமே, எனக்கு தேவையானதை நான் உட்கொண்டு மற்றவங்களுக்கும் நான் நன்மை செய்ய, வேட்டையாடி கஷ்டப்பட்டு உணவை கொண்டு வந்து நான் சாப்பிட்டு மற்றதுக்கும் கொடுக்கக்கூடிய குணத்தை நீயே எடுத்துக்கூடாது? இது திஸ் வே ஆர் தட் இல்லையா? நம்ம எடுத்துக்கிற விதம் தான். நீ ஏண்டா இது தப்பு, இதுக்கு நானாடா பொறுப்புன்னாராம். அந்த மாதிரி இறைவனை பற்றி நம்ம நினைக்கிறது வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் தான். இப்ப நான் நம்ம இருக்கோம் ஆசிரமத்துக்கு வரோம், இல்லை ஒரு சிலவங்க வந்து வெளியே, எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்லுவோம் கோவில் கோயிலாக போகிறோம் இல்லையா? கோவில் கோயிலில் நம்ம போகிறோம், இந்த கடவுளை செஞ்சால் இது எனக்கு கிடைக்கும், இந்த கடவுளை செஞ்சால் இது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்தில் இது என்ன இல்லை, தெய்வம் சொன்னது தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், ஒரு குரு கீழே நான் இவ்வளோ காலம் இருக்கேன், எனக்கு கஷ்டத்தை தவிர நான் எதுவுமே பார்த்தது இல்லை, நான் ஆசிரமத்து போயிட்டே இருக்கேன், நான் கஷ்டத்தை தவிர வேறு எதுவும் பார்த்ததே இல்லை அப்படின்ற அவர்கிட்ட. அதே மாதிரி நான் இவ்வளோ இந்த தெய்வத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு கோயில்னு வச்சுங்களேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் இந்த கோயிலுக்கு நான் போனேன்டா, எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுன்னு. அப்போ இந்த இறைவனுக்கு சக்தி இல்லை, அந்த இறைவனுக்கு சக்தி இருக்குதுன்னு அர்த்தமா? அதான் தெய்வமா சொன்னாங்க, உனக்கு புத்தியாலதான் எந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறதோ, உன்னுடைய கர்மா தீரக்கூடிய ஒரு நிலை, இந்த கஷ்டம் விலகி உன் நன்மை எப்போது உன்னை அடையணும்னு இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிருக்க, அவ்வளவுதான். நீ அங்க போகாம இதே இடத்துல இருந்தா கூட உனக்காக கிடைச்சிருக்கும். எது கிடைக்கணும்னு உனக்கு இருக்கோ நிச்சயமா உனக்கு கிடைக்கும். எது கிடைக்க கூடாதுன்றது நீ எந்த இடத்துல போனாலும் உனக்கு கிடைக்காது, ஏன்னா நீ போட்டு வைத்தது அவ்வளவுதான். நான் பேலன்ஸ் வச்சிருக்கிறது நீ அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம், இந்த இறைவன் சக்தி வாய்ந்தவன், இந்த இறைவனுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்து ஏழி ஓடிண்டே இருக்கும் கோயிலை தேடி. ஏன்னா எனக்கு துக்கத்தை நான் பார்க்கவே கூடாது, அதான் நம்மளுடைய எண்ணம். என்னுடைய வாழ்க்கையில நான் துன்பம்ன்றதை பார்க்க கூடாது, எனக்கு எப்போதுமே இன்பத்தை மட்டுமே நாடக்கூடியவன் தான் நான். விலங்குகள் இருக்கு, பசி பட்டினி பார்க்காததா இல்லை, அதுங்களுக்கு துன்பம் இல்லையா? நீங்க நினைச்சுருக்கீங்களா அதுக்கு துன்பம் இல்லைன்னு? எல்லாத்துக்குமே இருக்கு, அது அப்படி ஆகுதுன்னு இருக்குது. துன்பமற்ற வாழ்வு வேணும் இல்லை, தன்னை காப்பாற்றி கொள்ள அது அதனுடைய செயல் செய்து போயிட்டே இருக்கு. நம்ம மட்டும்தான் இன்பம் மட்டுமே வேணும் நாடி 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 ஓடி 10 வயசா புரோஜனம் போயிருது. இதுதான் குருக்கு இதில் சொல்லும்போது சொல்றேன், தேனி மாதிரியான வாழ்க்கை எனக்கு, தேனை நாடி 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 ஓடி ஓடி தேடி கடைசியில் ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். நம்ம இதை நம்ம பண்றது 10 பூல திரிஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் வேஸ்ட். அதே மாதிரி ஒன்று சொல்றாங்க, அதே பிரத்யங்கராவோ அந்த தேவி இந்த தேவி, இங்க போனா இத்தை பண்ணுவோம் அத்தை பண்ணோம், எத்தை பண்ணாலும் எதுவும் கிடைக்காதியா? இதுதான் சத்தியம், எது பண்ணாலும் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நான் என்ன பண்றனோ அதான் எனக்கு கிடைக்கும், என் நம்பிக்கை. தெய்வமா சொல்லுவா, நான் மிரர் மாதிரி, நீ எப்படி என்ன பார்க்கறியோ அப்படிதான் உனக்கு கிடைக்கிறதுன்றா. நான் என்ன நினைக்கிறனோ அதுவாக தான் நான் மாற முடியுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெய்வமா பேல நம்பிக்கை, பரிபூர்ணமான நம்பிக்கை நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான், நான் காலை பிடிப்பேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கிடையாது, நான் அவளை நோக்கி போயிட்டே இருப்பேன். நீ நினைச்சினாக்கா உன்னால மேலே வர முடியும் இல்லையா? 1008 பக்கம் போனாக்கா நாய் மாதிரியான வாழ்க்கை தான் நமக்கு அமையும், நல்ல வாழ்க்கை நமக்கு அமையவே அமையாது. இப்போ அதே மாதிரி இந்த இறைவன், இந்த இறைவனை பார்க்கணும்னாக்கா அந்த இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா உன்னுள்ளேயே தான் இருக்கிறான், வேற எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் சொல்லுவாங்க, இறைவனை உன்னுள் வைத்துக்கொள். இப்போ என் தெய்வமாக வச்சுக்கோனா தெய்வமாவை நீ என் இருதயத்தில் நான் தாங்கணும், வேற எங்கே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆஞ்சநேயர் பிரித்து காமிக்கிறாருன்னா உள்ளர் வந்து ராமனும் ராமனையும் சீதையும் உள்ளர காமிக்கிறார், அந்த அளவுக்கு உள்ளர் இருக்கார். அப்போது என் இவளை நான் வச்சுக்கணும்னாக்க என் இதயத்தில் நான் வச்சுக்கணும், அப்படி வச்சாதான் அந்த அளவுக்கு என்னுடைய மனசுக்குள்ள பரிபூர்ணமா அடைஞ்சால ஒழிய நிறைஞ்சால ஒழிய எனக்கு முக்தியோ மோட்சமோ கிடைக்காது. அப்ப இறைவன்றது எங்கடா இருக்கானா, நீயேதான் அது. அதுதான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் பீடத்தை பத்தி அன்னைக்கு கூட நான் கொஞ்சம் கஷ்டத்தோட எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, முதல்ல நம்மளுடைய பீடத்தை பத்தி புரிஞ்சுங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்க, எதற்கு இத்தனை விதமான குருமார்கள் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு வாட்டி வாட்டி நான் சொல்றேன். காரணம் இந்த 5 வகுப்பு 10 வகுப்பு ஒவ்வொரு நவராத்திரிக்காரர்களும் சித்திரம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வர சொல்லக்கூடியது இந்த ஒரு விஷயம்தான். எங்க இருக்கான் இறைவன், உன்னுள்ள இருக்கான். எங்க இருக்காரு, இது உள்ள இருக்கா. நீ யாரு, நானே இறைவனா இருக்கேன். நான் சொன்னதுனால எவ்வளவு இறைவன் ஆயிட முடியுமா? இல்ல, அது கேட்கறது இல்ல, உணரக்கூடிய ஒரு தன்மை. அதனாலதான் இந்த சித்த புருஷர்கள் எல்லாம் பார்த்தாக்கா என்ன சொல்றனாக்கா, இறைவன் எங்கேயுமே கிடையாது. சித்தர்கள் சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன தோணும், இப்போ ஞானியர்களும் ஞானியர்களாக இருக்கட்டும் ரிஷிகள் இவங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து நம்ம பார்க்கறதெல்லாம் இப்போ தெய்வ சொல்றோம் எல்லாம் பட்டி அடிச்சுட்டு அது பார்த்துட்டு இதை பட்டுட்டு அப்படியே பெருமாள் இது பண்ணி சிவனும் விஷ்ணுவும் பக்தி பண்ணிட்டு இருக்காங்கோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சரோட தான் நம்ம பார்க்குறோம். சினிமாவை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். சித்தர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் சொல்ல, நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஒருத்தர் போனாரா ஒரு படுக்கணும் ஒரு கோயில் உள்ள யாருன்னா நான் சொல்ல, நான் கேள்விப்பட்ட ஒரு சமாச்சாரம், நான் கண்ட ஒரு விஷயம். அவர் உள்ளர போறாரு, அவர் படுக்கணும், பழுது பார்த்தா ஒரே இடம் பத்தாத குறை, அந்த இடத்துல சென்டர்ல ஒரு லிங்கம் மட்டும் இருக்குது, அது இல்லைனாக்க அந்த இடத்துல படுக்கிறதுக்கு வசதியா இருக்கும், அதை எடுத்து வெள்ளப்பட்டாரா படுத்துட்டாரா. நமக்கு என்ன தோணும், பாவி பெரிய இன்னும் காவி கட்டி இருந்துருக்காரு, எல்லாருக்கும் சிவனத்துக்கு வெள்ளப்பட்டாரு, அவரை பத்திரிக்க அது கல், அவ்வளவுதான். ஏன்னா அது கல்ல, என் இறைவன் எங்க இருக்கானா, என்னுள்ளே இருக்கிறான், வேற எங்கே இல்லை, என்னுள்ளே இருக்கிறான். அதுதான் சித்த புருஷன். அதனால்தான் ஒவ்வொரு சொல்லும் போது இறைவனை எங்கெங்கயோ தேடி 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 அலையறியே உன்னுள்ளே இருக்கிறாளே. ஓ, நான் எங்கெங்கயோ நான் தேடிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ஒண்ணு, எது, என்னுடைய குரு. அந்த குருவே இறைஸ்தானத்தில் இருக்கும் போது வேறு எதை நாடி நான் செல்ல வேண்டும் அப்படின்றத ஒரு மனசுல நீங்க வச்சுட்டீங்கனாக்கா எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதுல. அப்படி எனக்கு துக்கங்கள் வந்தாலும் நான் அதை பார்க்கணும்னு இருக்கு, நான் அனுபவிக்கணும்னு இருக்கு. நான் அனுபவிச்சுட்டாதான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு என்னால போக முடியும், இல்லைன்னா என்னால போக முடியாது. ஏன்னா அதான் சொன்ன ஜீரோ நியூட்ரல் இருக்கணும். நான் பாவ புண்ணியம் ரெண்டும் பார்த்துருக்கா பேலன்ஸ்டா நான் இருந்தாலும் ஒழிய என்னால மேல் நோக்கி போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், துக்கத்தையும் நான் சுமந்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அம்மா உன் காலை நான் கெட்டியா பிடிச்சுட்டேன். எப்படி நான் சொன்ன மாதிரி என் காதலியோ காதலி பிடிக்கிறனோ அந்த மாதிரி, அம்மா நான் உன் காலை நான் பரிபூர்ணமா நான் பிடிச்சிடுறேன். நீ எனக்கு துக்கத்தை கொடுத்தாலும் சரி, ஏன்னா இன்னைக்கு சொல்லும் போது சொன்னா கல்யாணம் பண்ற வரைக்கும் சந்தோஷமா இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இந்த பையன் தான் எனக்கு கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னு தான் சுயரூபம் கட்சினா அட்டி போத்தா கிடைக்கும் போதுதான் ஏண்டா இந்த கல்யாணத்துல வந்து நான் மாட்டினேன் நம்ம அவஸ்தப்படுறோம். நான் அவஸ்தப்படுறேன். அப்போ அந்த துக்கங்கள் இருக்கு, ஆனாலும் விட்டு போக முடியுதா? அவ்வளவு சரி. ஆனா இந்த காலத்துல நான் சொல்ல வரலப்பா, விட்டு போக முடியாது. ஆனா பிடிச்சது ஓகே, கலாச்சாரத்தோட இருக்கிறவங்க பத்தி சொல்ல போக முடியாது. அப்படி இருக்கிறது சொல்ல, இங்க நான் பிடிச்சிட்டேன், இறைவனோட பாதத்தை பிடிச்சிட்டேன், பிடிச்சாக்கா எனக்கு வந்து துக்கமே வரக்கூடாதா? துக்கம் வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் உன் பாதத்தை நான் விட நான் தயாரா. எவ்வளவு துக்கங்களை எனக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துரு பார்க்கலாம். ஏன்னா என் அன்பு எனக்கு மாறாதது, புரியுதுங்களா? என் அன்பு உன் மேல இருக்கிறது பாராது. இவனுக்கு எனக்கு கொடுத்தாதான் தாய், கொடுக்கலாம் இது கிடையாது, கிடையாது. எனக்கு நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி, நீ தான் என்னை சார்ந்தது. என் அன்பு எனக்கு மாறாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ பரவாயில்ல. ஏன்னா அன்பு என்பது கேட்டு வாங்கறது இல்லை, இது பார்க்கறது இல்லை, நீ இவ்வளவு கொடுத்த நான் இவ்வளவு கொடுக்கறேன்றது இல்லை அன்பு. அது வந்து வியாபாரம், அது பரிபூர்ணமான அன்புன்றாங்க. இறைவன் பால் இறைவனை நான் அடையணும்னாக்கா, என்னை நான் உணரணும்னாக்கா, இறைவன் பால் என் பால் எனக்கு பரிபூர்ணமான அன்பு இருக்கணும். அந்த பரிபூர்ணமான அன்புனா எதிர்பாராத ஒரு அன்பு. எதிர்பாராதுன்னா சடன் அந்த இது இல்லை, எதையுமே அவகிட்ட நான் எதிர்பார்க்க கூடாது. நான் ஒண்ணு பிடிச்சிட்டுமா, நீ நல்லதோ கெட்டதோ நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், நீ என்ன கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது மட்டும்தான் நம்மளால நம்மை நாம் அறிய முடியும். ஆனா நமக்கு என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட நான் இவ்வளோ பண்றேன், நானும் பூஜை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன், என் குரு சொன்னது எல்லாத்தையும் கேட்கறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன்டா கஷ்டம் வருது, எப்படி எனக்கு மட்டும் ஏன்டா கஷ்டம் வருது, மத்தனை பார்த்து சொல்வான். ஒரு சிலவங்க நம்ம பார்ப்போம், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தின்றது கூட இல்லாம கூட இருக்கும், ஏதோ அவன் போவான் வருவான் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பணம் சேருது, புகழ் சேருது, எல்லாம் வருது. ஆனா நான் இறைவன் பால் மொத்தமாவே நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் துக்கம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் நம்ம என்னைக்கு சதா சர்வகாலமும் இருக்கிறோம். என்ன பண்ணது, அவன் குத்து வச்சிருக்கிறது அவ்வளோ இருந்து, நீ குத்து வச்சது இவன் தான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும், எங்கே சோதனைகள் அதிகமாக இருக்குதோ அங்கே இறைவனுடைய அருகாமை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அருகாமை அதிகமாக இருக்கு, ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கிறா. இப்போ எனக்கு சோதனை இல்லைன்னா நான் எப்படி முன்னுக்கு வர முடியும், இப்போ குழந்தை இருக்குப்பா, குழந்தைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், கீழே விட்டு அம்மா என்ன பண்றா, விட்டுருவா கீழே, விடுறா பார்த்துட்டே இருப்பா, அது சாப்பாடு ஊட்டியே விட்டுருந்தா எவ்வளோ நாள் ஊட்டி இருக்க முடியும், என்ன பண்ணும், அது விலங்காக இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் சாப்பாடு போட்டு தட்டை போட்டு சாப்பிட சொல்லுவோம், அது பொறுக்கி கஷ்டப்பட்டு சாப்பிட கீழே இறக்கும் எல்லாம் பண்ணும், இருந்தாலும் கூட பையனை அது கஷ்டப்பட்டு கற்றுக்கணும். அதே மாதிரி குழந்தையை 24 மணி நேரம் நம்ம இடுப்பில் வச்சுருந்தா அது எப்போ நடப்பழகிறது, அப்போ அது கீழே விடுறா, கீழே விட்டால் அது நடக்கும், விழும், எழுந்திருக்கும், எல்லாம் பண்ணும், ஆனா ஒரு நேரம் வருது நடக்க தொடங்கும் இல்லையா. இது இயற்கை சார்ந்த விஷயம், இதே தானே அதுவும் பண்றாங்க, அது குருவா இருக்கட்டும் இறைவனா இருக்கட்டும் என்ன பண்றாங்கனாக்கா உன்னை நடக்க விடுறாங்க. நடக்கும்போது இடையூறுகள் வரதான் செய்யும், கீழே விழுவோம், அடி வாங்குவோம், எல்லாமே பண்ணுவோம், ஆனாலும் நான் நடை பழகி விடுவேன். என் தாயை நோக்கி எங்கு நான் என் தாயை நோக்கி போனாலும் சரி வேற எங்கேயா ஓடினாலும் சரி என்னால் ஓட முடியும் இல்லையா. அதைத்தான் இவங்க என்ன பண்றாங்கனாக்கா, நான் இறைவனை அடையும் போது நான் குருவை பிடிச்சனாக்கா எனக்கு 1000 சோதனைகள் வரும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா எனக்கு சோதனையே வரக்கூடாது, சோதனையே வராதுனாக்கா நம்ம ஈமி போற மாதிரி. இப்போ சயின்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க, எந்த இது நீ உபயோகப்படுத்தாம இருக்கியோ அது உபயோகம் இல்லாமல் போயிடும். அனிமலுக்கு பேர்ட்ஸ் ஒரு சில தான் பெரிய பறவைக்கு பறக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கு காரணமே அந்த பொருளை அதை உபயோகப்படுத்துறது. அதனால சொல்லுவாங்க மூளை நேரம் கொஞ்சம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது காரணமே தான், ஏன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த இடம் மாதிரி நம்ம ஒரு பொருளை உபயோகப்படுத்தணும், அந்த உபயோகப்படுத்தினால நம்மளால எதுவுமே நமக்கு இல்லாமல் செயலற்று போயிடும். இந்த செயல் வரணும்னாக்கா நான் அந்த பொருளை நான் உபயோகப்படுத்தணும். அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நீ கஷ்டப்படு பரவாயில்லான்னு கற்றுக்கோ அப்படின்றத. கடைசியில் என்னடா கிடைக்கும் எனக்குன்னாக்கா, நான் என்னை நான் உணர்வேன். அந்த என்னை நான் உணர்ந்துறது எப்போ இதுனாக்கா, இது ஒரு சின்ன இதுக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கு. என்னன்னா ஒரு பறவை ஒன்று இருக்கு, ஒரு கீழ்கலையில் உட்காந்துருக்கு, மேலே பார்த்தா ஒரு கோல்டன் பறவை ஒன்று உட்காந்துருக்கு, அது பார்த்தா மினுமினு மினுமினு இருக்கு. இந்த பறவைக்கு ஒரு எண்ணம், ஏய் நான் அது அவ்வளோ அழகாக இருக்கேன், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அதை இன்னும் அருகாமையில் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அதை ஆசைப்பட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த கோல்டன் பறவையை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்குது. கடைசியில் மேலே போகும்போது என்ன அதுனாக்கா, அந்த கோல்டன் பறவை தெரியல தானே அதுவாக நிற்கும். இது வந்து அழகாக நான் அதுவாகவே ஆகிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன ராமகிருஷ்ணரோட கதை. இது நம்ம எல்லாம் பார்த்தோம்னாக்கா இறைவன் என்பவனை எங்கோ ஒரு இடத்துல உட்காந்து, அதனால தெய்வமா சொல்றா இறைவனை எப்படி பார்க்கிற, என்னுள் ஒருவனாக பார்க்கக்கூடிய தன்மை என்றா, அதிகமா கூட கேட்கறது இல்ல பாத்தீங்கன்னா, இதுதான் உண்மை. எனக்கு வந்து 1000 விஷயங்களை கத்துண்டு பண்றது ஒரு ஒரு சாரான பூஜை. இன்னொன்று என்னன்னாக்கா இறைவை என்னுள் ஒருவனாக அன்போட பாசத்தோட பார்த்து எனக்கு என்ன கிடைக்கிறதோ. எந்த இறைவனாவது எனக்கு இது கொடுன்னு கேட்குறாங்களா, எதுவும் கேட்கறது கிடையாது. நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்றது தான் அவங்க அன்போட பாசத்தோட கொடுன்னு மட்டும்தான் அவங்க கேட்கறது, வேற எதுவுமே அவங்க கேட்கல. அப்படி அன்புடன் பாசத்தோட நீ கொடுத்தினாக்கா அதை ஏற்றுக்கக்கூடியவன் இறைவன். அப்படி ஏற்றுக்கும் போது அந்த அன்பு பாசம் எங்க வருது, அப்பதான் நெருக்கம் அதிகமாகுது. அப்ப எப்படி அந்த கோல்டன் பறவையே இந்த பறவை போய் ஆடுது, அதே மாதிரி நான் என்னை நான் உணர்ந்து கொள்வேன் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட இந்த கதை. இன்னொரு விஷயம் நான் இங்க என்ன சொல்லணும்னாக்கா, நமக்கு சொல்லப்பட்ட இந்த கதைகள்லாம் இருக்கு, புராணங்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம சாமியை சொல்ல தெய்வமாக சொல்லலாம், தெய்வ மாத்மியத்தை பற்றி பேசும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருமாளை கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கணும்னு தோணித்து இப்போ திடீர்னு. என்னென்னா இப்போ ஆக்கல் காத்தல் அழித்தல்ன்ற 3 கடவுள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் யாரை அழிக்கிறது, யார் காக்கிறது, யார் செய்கிறதுன்றது. இப்போ பெருமாளுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், காக்கின்ற கடவுள் இல்லையா, ஆனா புராணங்கள் படிச்சு பாருங்க, யாரு அதிகமா அழிச்சிருக்க அவர் தான் அழிச்சிருப்பாரு. அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? ஈசன் இல்லையா? அவர் எத்தனை பேர் அழிச்சிருக்காரு? இல்ல, ரொம்ப ரேர் கதைங்க. ஆனா பெருமாள் பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் அதிகமா அழிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே. அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க? யாருக்கா புரியுமா இது? அழிக்கின்ற கடவுள் யாருனாக்கா பெருமாள் அப்படின்னு நான் சொல்றேன். ஈசன் கிடையாது, ஈசன் அழிக்கக்கூடிய கடவுள் கிடையாது, பெருமாள் தான் அழிக்கக்கூடிய கடவுள். நான் ஏன்னா அவர் தான் அதிகப்படியான அசுரர்களை வதம் செய்து எல்லாமே பண்ணுவார். ஆனா அவரை காக்கின்ற கடவுள் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஏன் தெரியுமா? அது ஒரு பொருளை அழித்தால்தான் இன்னொரு பொருளை காக்க முடியும். அழிக்கிறதுனா எடுத்தோடனே அப்படி இல்லை. அதனுடைய அர்த்தம் எதை? என்னை நான் உணரும் உணர வேண்டும் என்றால் என்னுள் இருக்கக்கூடிய அசுரர்களை வதம் செய்தால் ஒழிய என்னால் என்னை காக்க முடியாது. என்னால் என்னை காக்க முடியாது, என்னுடைய ஆன்மாவை என்னால் காக்க முடியாது. நான் யார் ஆன்மாவை காப்பதற்கு? நானே தான் அந்த ஆன்மா. என்னுடைய ஆன்மாவை நான் காத்துக்கொள்ளணும். ஏன் என்ன நான் காத்துக்கணும்? இந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா எனக்கு புரியாத ஒரு பொருள், ஆனால் நான் தான் அது. எனக்கு புரியல, ஆனால் நான் தான் அது. அதை நான் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? தீமையிலிருந்து காப்பாற்றணும். தீமையிலிருந்துன்னா இப்போ தீமை இல்லாமல் இருந்தால்தான் நன்மையோடு இருக்கும். இப்போ பல்பு மாதிரி, பல்புக்கு ஒரு டஸ்ட் இப்போ புகை அது இதுன்னு பட்டுதுன்னா அப்படியே மூடின்னு இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம் அடக்கப்பட்டு விடும். அப்போ அந்த இது இல்லாமல் இருக்குன்னா அந்த புகை அதன் மேல் படியாமல் இருக்கணும். அப்போ அந்த வெளிச்சம் எப்போதுமே இருக்கும். இப்போ நான் வெளிச்சத்தோடு இருக்கணும்னா, இந்த ஆன்மா விழிப்புடன் இருக்கணும்னா இந்த தீமை அழிக்கப்பட வேண்டும். இந்த தீமை என்னை சாராமல், இதுதான் பெருமாள் பண்றது. அதனால தான் அழிக்கும் செயலை மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, காக்கின்ற செயலை இல்லை. இன்டைரக்டா காத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு செயலுக்கும் இதான காரண காரியங்கள் உண்டு. அதே மாதிரி பெருமாள் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ல தெய்வமாக சொல்லுவோம், தூங்கு மூஞ்சி பெருமாள் எப்பா பார்த்தாலும் அந்த தூக்கம். எஸ் தட்ஸ் ட்ரூ. எப்படி தூக்கம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அவர் படுத்துன்னு இருக்கிற விஷயத்தை பாருங்க, பாம்பனை என் பாம்பை பார்த்தா நம்ம தூக்கம் கூட வராது. யாரா தூங்குமா? இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஒரு பாம்பை நான் பார்த்துட்டேன்னா அன்னைக்கு இரவு நான் இங்கே படுக்கணும், என்னால் படுக்க முடியுமா? தூக்கம் சத்தியமாக வர வராது. எந்த நேரத்தில் அது எங்கே வருமோன்னு மூச்சு மூச்சு தான் பார்த்துட்டுருப்போம். ஆனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுன்னதான் கொடிய விஷத்தோடு இருக்கக்கூடிய ஆள அப்பேற்பட்ட ஒரு விஷத்தோடு இருக்கக்கூடிய பாம்பு மேலே மனுஷன் ஆனந்தமா தூங்கிட்டு எப்படியா இருக்க முடியாது? எப்படி நம்மளால முடியுமா? அப்போ அந்த அளவு கட்டுப்பாடோட இருக்குது. இது ஒன்றும் இல்லை, நானே அதுவாகவே இருக்கேன். எது மேல படுத்துருக்கணும் அதுவும் நான் தான், படுத்துருக்கணும் நான் தான், இந்த யாதையும் அழிக்க போகக்கூடிய நான் அதுவும் நான் தான், எல்லாம் நானாக சொல்லி நான் அதை பத்தி நான் பயப்படணும். செயலே இல்லாம நான் பார்த்துருக்கேன். அந்த செயலே இல்லாத செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவங்க எல்லாரும் பாருங்களேன், ஒரு விஷயத்துல ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. மூன்று பேருமே ஒரு விஷயத்தில் நேர்கோட்டிலே இருப்பார்கள். எந்த விஷயத்துலனா ஞானம் என்கின்ற ஒரு செயல் இல்லை. செயல் செய்யும் போது ஒரு மாதிரி, செயல் இல்லாத போது ஞானத்தில். எனக்கு அந்த வகுப்பு சொல்லும் போது எனக்கு அதான் தோணித்து. இப்ப பெருமாள் பார்த்தீங்கன்னாக்கா அனந்த சைனத்திலே இருக்காரு, அதே பெருமாள் அழிக்கவும் போறார். ஈசன் ருத்ரதாண்டவம் ஆடிட்டு அந்த மாதிரியும் பண்றார். இன்னொரு இடத்துல ஜபத்தோட உட்காந்துட்டு எங்க எங்க நம்ம போறதுக்கு பயப்படுவோமோ? எதுக்கு பயப்படுவோம்? நம்ம போறதுக்கு பயப்படுவோம். சாவும் சொன்னா பயப்படுவேன். நம்ம எல்லாம் யாராவது ஒரு மரணத்துக்கு போயிட்டு வந்தா அன்னைக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்காது. அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னும் மோசமா டிஸ்டர்ப் ஆயிடும். இவ்வளவு நல்லா இருந்தா அவனே போயிட்டா எனக்கு வேற இந்த வியாதி வந்திருக்குதுன்னு யோசிக்கும். ஆனா அப்பேற்பட்ட எங்கே நாம் செல்வதற்கு பயப்படக்கூடிய அந்த மயானத்துல அந்த மனுஷன் உட்காந்துட்டு ஜபத்துல உட்காந்து தியானத்துல உட்காந்து கவனிங்க. நம்ம பெரியவங்க எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரம்மா பதிவு உற்பத்தி ஸ்தானம் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவர் ஞானத்தில் வெள்ள தாமரை அப்படியே உட்காந்துட்டு அவர் பாட்டு அவர் செயலை பண்ணிட்டு இருக்காரு அமைதியா. யாரானா வேதத்தையே குத்துருந்தார் அவருன்றாங்க. இப்போ எல்லாம் ஒரு சாரால் வந்து தெய்வங்களை பற்றி சொல்லும்போது அந்த தெய்வஸ்தானம் அதாவது ஞானத்தில் உயர்ந்த ஒரு நிலையை தான் நமக்குலாம் கொடுக்காங்க. அப்போ தெய்வத்தை உணர வேண்டும் என்றால், என்னை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், நான் ஞானத்தில் சிறந்தவனாக இருக்கும். அந்த ஞானத்தில் நான் சிறப்புனா எப்போ வருவேன்னாக்கா, பற்று இல்லாமல், பாசம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு பற்றுகளும் இல்லாமல் நான் என்னை உணர்ந்தால் ஒழிய என்னால் எதுவுமே சொல்ல. அந்த நான் என்கின்ற என்னை நான் உணரணும்னாக்கா இந்த அளவுக்கு நான் இருக்கணும். எப்படி? அன்பு, நிம்மதி, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஈஸியான வழி தான் முக்தி மோட்சம் கிடைக்கிறது, ஒரே ஒரு வழி. அதனால தான் என் சாமி ஃபஸ்ட்டு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தவும் சொல்லிட்டு போயிட்டார். அந்த அன்பை மட்டும் நான் கை கொண்டால் என் இறைவனை நான் எளிதாக என்னால் பற்றி கொள்ள முடியும். அந்த இறைவனை நான் ஈஸியாக பற்றி கொண்டால் எனக்கு முக்தியும் மோட்சமும் நிச்சயமாக என்னை சிந்திக்கும். முக்தி மோட்சனா இம்மிடியேட்டாக போயிடுவேன்னு நினைக்கவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் நான் நம்புகிறேன் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக கிடைக்கக்கூடியதில்லை. ஏன்னா என் மனம் அதிலே ஈடுபாட்டோடு இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்று வச்சுக்கோ, எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இப்போது முக்தி மோட்சத்தை தேடி யாரும் போக வேணாம். ஒரு விஷயத்தை பிடிச்சிங்கோ, என் குருவுக்கு என்னுடைய எத்தனை ஜென்மம் வேணாலும் கொடு, எத்தனை வேணாலும் கொடுப்பா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அம்மா நீ உக்காண்டிருக்க, நீ எவ்வளோ வேணாலும் கொடு, ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு கொடு, ஒன்று மட்டும் நான் கேட்குறேன். அதிகமாக எதுவுமே நான் கேட்க தயாராக இல்லை. எனக்கு எனக்கு வந்து பணக்காரனாக இருந்து செல்வ செழிப்போடு நான் வாழணும்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை அறிவா அறிவு ஜீவியாக நான் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. உன்னை மட்டும் நான் மறக்கவே கூடாது. நீ எத்தனை ஜென்மம் வேணாலும் கொடு, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா முக்தி மோட்சம் என்னன்னா, எனக்கு பிறவி இல்லாத பெருவாழ்வை நோக்கி தான் பயணம். அது ஞானியராக இருக்கட்டும் சாதாரணமாக இருக்கட்டும், எல்லாரும் பயணம் அதுதான். எனக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம இது உஷாராக இல்லாம், இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி போயிடலாம். என்னால் முடியாதுன்னு ஏன் சொல்லிப்பானே, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காது, அதை விட்டுட்டு அம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம், ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு கொடு, வரணா கொடு. நேற்று ஒரு விஷயத்தை கேட்டேன், அந்த மாதிரி எல்லாரும் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஈஸியாக எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அந்த இது ஈஸியான விஷயம் இல்லையா? என்னால் வந்து முக்தி மோட்சன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் எனக்கு ஈஸியான ஒரு விஷயத்தை நான் கேட்க முடியும். ஏன்னா ஒரு இப்போ அம்மா இருக்கா அப்பா இருக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம ஒரு பொருளை போய் கேட்டோம்னா அவன் பாவம் கஷ்டப்படுவாங்க. எப்படா இவனுக்கு இப்போ நான் இருக்க ஒரு குழந்தை இருக்கு லேப்டாப் கேட்குது, எந்த அம்மா அப்பாவது ஆசையோடு கொடுக்க முடியுமா? பணத்தை பற்றி கவலை இல்லாத கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். ஆனால் கொடுப்போம், அது ஒரு உயர்வான ஒரு விஷயம். அது மேலே கொடுத்தா அது உடச்சிடுமோ, அது அதை வச்சுக்கூடியதுக்கு தெரியுமோ தெரியாதோ, அது என்ன பண்ணும் தெரியாதேன்னா யோசிப்போம் யாராக இருந்தாலும். ஆனால் அது ஈஸியான ஒரு விஷயத்தை கேட்டதுன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம் இல்லையா? ஏதோ ஒரு சாப்பிட்ற விஷயம், அந்த உடல் உபாதை இல்லாத விஷயம், அதுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி முக்தி மோட்சம் நான் கேட்டேன்னா அதுக்கு பாவம் அதை கஷ்டத்தை கொடுக்கணும் தெய்வத்துக்கு நம்ம இல்லையா? நான் சொன்ன மாதிரி எனக்கு வாங்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும் இல்லை? அப்போது ஐயோ இந்த குழந்தை, ஏன்னா எப்பவுமே இறைவனுக்கு வந்து பரந்த மனம், எதை கேட்டாலும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். கொடுக்கலன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, அது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறது, எனக்கு வாங்கிறதுக்கு தான் தகுதி இல்லாமல் இருக்கும் நம்மளாம். அதனால தான் நமக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. அப்போது அது ஒரு முக்தி மோட்சம் கேட்க சொல்ல அது யோசிக்கும், ஐயோ இதுக்கு நான் இவ்வளோ பெரிய பொருளை இது கேட்கறது, நான் எப்படா கொடுக்கறது, இது வச்சுக்கிறது கூட ஒரு இடம் இல்லையே, அந்தளவுக்கு தகுதி. இப்போ ஒன்றுமே இல்லை, உட்காரது குடிசை கூட இல்லாதவன் எனக்கு பெரிய ஒரு ஒரு பொருளை கேட்டால் அது உள்ளே போய் பாதுகாத்து வைக்கிறது கூட இடம் இல்லாதப்போ ஒரு பொருள் எப்படி நான் கேட்க முடியாது பார்க்க முடியும்? முடியாது. அப்போது எனக்கு ஈஸியான ஒரு பொருள் நான் கேட்குறவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, எனக்கு ஈஸியாக இருக்கணும், எதுனாக்கா இது மட்டும்தான். ஈஸியாக சாங்ஷன் பண்ணிடலாம். அது அம்மா என்ன இதுக்கு நான் பண்ணணும், பாசத்தை காமினால் தானே நான் பாசத்தை காமிவேன். எனக்கு உன்னை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உனக்கு எனக்கு சண்டை ஆயிரத்தடி எது வேணாலும் இருக்கும். ஏன்னா என் அம்மான்னு சொல்ல எனக்கு அது உரிமையோடு நம்ம சண்டை போடுற மாதிரி என் தாயின் ஸ்தானத்தில் என் இறைவனை நான் வச்சுட்டு இருக்கேம்மா, உன்னை நான் வச்சுட்டுருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுக்கும், எனக்கு எந்த பொருளும் வேணாம். எத்தனை ஜென்மங்கள் நான் எடுத்தாலும் உன்னை நான் என்றைக்குமே மறக்கூடாதுன்னு எனக்கு நினைவு இருக்குதோ இல்லையோ வேற இதெல்லாம், எனக்கு உன் இடத்துல நான் வரணும், உனக்கு நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும். இது எளிதான ஒரு விஷயம், செய்யக்கூடிய ஒரு விஷயம். இறைவனும் நமக்கு ஈஸியாக சாங்ஷன் பண்ணுவான், என் தெய்வமா அது நிச்சயமாக கொடுத்துவான். ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத ஒரு ஆள். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ, உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. எதை கேட்டாலும் கொடுத்துட்றான், எனக்கு கொடுக்கறதுனாவே பிடிக்காத ஒரு சமாச்சாரம், அது எதை கேட்டாலும் கொடுத்துரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எனக்கு முடிச்சுட்டேன் நான், பட் இருந்தாலும் இது ஒரு ஷேர் பண்ணணும்னு தோணுது. இது தெய்வமா பற்றி சொல்லலாம், சாமிஜி பற்றி சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கலாம், அது உங்களுக்குலாம் தூக்கம் வரும் பரவாயில்ல. எனக்கு எனக்கு தூக்கம் கிடையாது அந்த விஷயத்தை சொல்லும்போது. இப்போ 18 அவதாரமும் கலசம் வச்சோம். கலசம் வைக்க சொல்ல அதுக்கு துணி எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஒரு பூஜைன்னு சொல்ல அந்த இப்போ ஒரு அவதாரம்னா அதை உடுத்திக்கக்கூடிய உடைய அது எதுன்னு வச்சு வைக்கிறோம். என்னை பற்றியும் அது பெரிய விஷயம். அது இப்போ சாமி வேஷ்டி மட்டும் இப்போ யாருக்கும் கொடுக்கலது, ஏன்னா யாரும் கட்டுறதுக்கு கிடையாது, நான் மட்டும்தான் கட்டணும்னு எனக்கு கொடுத்துட்டா ஓகே ஃபைன். மற்ற துணி எல்லாத்தையும் எடுக்கிறோம், எல்லாரும் கொடுத்துட்டே இருக்கான். எனக்கு அது ஒரு பெரிய விஷயம், உங்களுக்குலாம் அது பெரிய விஷயமா தெரியல, எனக்கு அது பெரிய விஷயமா தோணுது. ஒரு அவதாரத்துக்கு பூஜை செஞ்சு வச்சக்கூடிய ஒரு பொருளை ஒரு துணி மணியை சொல்ல அந்த அவதாரமே உடுத்தின மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நம்ம பூஜை பண்றோம், உனக்கு இதை கொடுக்குறோமா வச்சுக்கோன்னு. அப்படி அந்த பொருளை அனாவசியமாக கொடுக்கும் டக்குனு எனக்கு தோணாது அது கொடுக்கறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா சொன்ன மாதிரி இவங்க ஏன் ஆசிர்வாதம் பண்றாங்களா, என் தெய்வமாக என்ன பண்ணியிருக்காங்க, நான் நிச்சயமாக யோசிப்பேன். அப்போ இவங்களுக்கு இது என்ன கொடுக்கணும், ஏன்னா அதனுடைய வேல்யூ, அந்த வேல்யூ எந்த இடத்துல இங்கே கொடுக்கணும். இது அப்படி இல்லை, எல்லாரையும் ஒரே சமம் கூட. அதான் சொல்கிறது இறைவனின் பார்வையில் எல்லோரும் சமம். அது சாதாரண ஆளாக இருக்கட்டும், ஒரு குழு பூச்சியாக இருக்கட்டும், பெரிய ஆன்மாயி மனுஷனாக இருக்கும், எல்லாரும் அவங்களுடைய பார்வையில் ஒன்றா தான் இருக்காங்க. எனக்கு தான் அந்த பார்வை மாறுபடுது. அப்போது அந்த அளவுக்கு அவருடைய பார்வை எளிதாக இருக்குது, எல்லாரையும் ஒரே பார்வையில பாக்குறா. இவ பாத்தீங்கன்னா ஒரு சிஷியனை கூப்பிட்டுருக்கா, சிஷியன்ற ஒரு அந்தஸ்தோட இருக்கிறவங்களுக்கும் ஒரு துணி எடுத்து கொடுக்குறா, அதை எடுத்துட்டா இந்தா கொடுத்துட்டேன்னு. இங்க ஏதோ வேலை செஞ்ச அவனுக்கும் அதே பொருளத்தையும் கொடுக்குறான். எப்படி அந்த ஈக்குவலா வைக்க முடியுது? அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும், நிச்சயமாவே அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன பொறுத்திருக்க நான் ஃபீல் பண்றது, அது கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் அதே தான் பார்த்துட்டு இது என்ன பண்றதுன்னு. நான் பாகுபாடு பாக்குறவன், உண்மையில நான் பாகுபாடு பார்ப்பேன். என் ஆசிரமத்துக்கு என் தெய்வமாக்கு செஞ்சு அவங்கள நான் என்னைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனால் செய்யலைன்னா அவங்கள வேற மாதிரி பார்வையில் தான் பார்க்குறேன். அது என்னுடைய இயல்பு. இங்க அவளுடைய இயல்பு என்னன்னாக்கா, இறைவனின் இயல்பு என்னன்னா எல்லாரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடியது. என்ன அழகாக கொடுக்குறா இந்த ஆசிரம சிஷியன் இருந்தா வச்சுக்கோ ஒரு துணியை, இன்னொருத்தன் பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டாம் வேலை பண்ணா அவனுக்கு உண்டான கூலியும் கொடுத்து முடிச்சாச்சு, ஆனால் அவனுக்கும் அதே துணித்துக்கு அப்படி கொடுத்துட்டான். இந்த ஆச்சரியம் என்ன ஒரு பார்வை அது. இந்த பார்வை தான் நமக்கு வேண்டும். எது நான் முக்கியம் மோக்ஷம் கேட்கிறேன், என் இறைவனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னை நான் உணரணும்னு நினைக்கிறா, இந்த பார்வை எனக்கு வேண்டும். அது அவ்வளவு எளிதாக வரக்கூடிய விஷயம் அல்ல, ஆனால் வரும். அதுக்கு என்ன கொஞ்சம் ப்ராக்டிஸ் எனக்கு வேணும். அந்த ப்ராக்டிஸ் வந்தாக்கா நிச்சயமா நம்ம முடியும். அதுக்கு என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அன்பையும் பாசத்தையும் இறைவன் மேல் வைப்போம். அந்த இறைவன் நான் எதுவும் சொல்ல வரல, என் தேய்மா பதில பெரியும். அதுக்கு மிஞ்சன ஒரு பொருள் உலகில் இருப்பதை நான் நம்பலை. இப்போ ஒரு இடம் சொல்லும்போது சொன்னார், பரவாயில்ல ஒரு 2 மினிட்ஸ் இருந்தது, சாமிஜி பற்றி சொல்லும்போது சொன்னார், இந்த குருண்ட ஸ்தானம் இறைவன் அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இறைவனே என் செகண்டு தான், அவர் யார் அது? இறை யார் அழிவற்ற பொருள், எது உயர்ந்தது, எது ஞானி அப்படின்னு சொல்லும் போது குரு தான் அப்படின்னு சொல்ல சிறப்பான ஒரு குரு. அந்த குருவை நான் பெற்றிருக்கிறேன் இந்த ஆசிரமத்தில், நான் என் வாழ்க்கையில பெற்றிருக்கிறேன். இது கிடைக்கிற ஒரு பொருள், இதுல அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது எந்த இதுல நம்ம பண்ணமோ அதை நம்ம கிடைச்சிருக்கு, அதை என்னைக்கும் நம்ம வந்து விடவே கூட. அப்பேற்பட்ட உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவை நாம் அடைஞ்சு வச்சிருக்கோம்னாக்கா அது இன்று நேற்று செய்த விஷயம் அல்ல. அது எனக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கு அவர் போட்ட பிச்சை, அப்பேற்பட்ட இறைவன், இறைவன் மாதிரியான அந்த இறைவனுக்கு ஒப்பான, இறைவன் மாதிரி இறைவனுக்கு ஒப்பான அந்த குருவை நாம் பிடிச்சு வச்சிருக்கோம்னாக்கா, நான் சொன்னா இதுக்கு வந்து எப்பவுமே குரு குரு குருன்னு. எஸ் உண்மை, ஏன்னா நான் பார்க்கின்ற பொருள் அதுதான். கண்ணுக்கு தெரியாதது இறைவன், யாராவது பார்த்துருப்பீங்களா இறைவனை? எனக்கு பிடிக்கும், இந்த இறைவனை பிடிக்கும், அந்த இறைவனை பிடிக்கும் சொல்ல முடியாது, யாராவது பார்க்க முடியுமா? ஆனா ஈஸியா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னாக்கா குரு. அவரு தான் நம்ம கண்ணுக்கு புரியுது தெரியுது. அதே மாதிரி குருஸ்தானத்திலிருந்து தெய்வஸ்தானத்தை அடைந்த தெய்வம் ஈஸியா பார்க்கறேன். அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் தெய்வமா கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நான் இன்ன குதலி பத்தி சொல்லும்போது கூட ஒன்று சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பத்தி சொல்லும்போது, அவளாக நான் மாறுவது அவள் செய்த அளவுக்கு, அவள் செய்த அந்த ஞானத்துல ஒரு பங்கு நான் என்னுடைய ஜென்மாவில் அடைஞ்சிட்டேன்னா அதுவே என்னுடைய கிரேட் சாதனை, ஒரு பங்கு. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் வாழக்கூடிய ஒரு யார் கூட இருக்கேன்னா தெய்வமா கூட இருக்கேன். அந்த தேமாவை நான் புரிஞ்சின்றனக்கா, என்னுடைய கடைசி காலகட்டத்துக்கு முன்பாக நான் அவளை புரிந்து கொண்டால் அதுவே நான் அடைந்த ஞானம், வேற எதுவுமே இல்லை. அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு செயல். நான் சொல்றேன், அவளை எப்போதுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க பார்க்கறத விட நான் அவள் கூட இருக்கணும் இல்லையோ, அவள் தான் நம்ம கிட்ட இருக்கிற விஷயமே, எனக்கு வேற எதுவும் தோன்றது இல்லை. அப்படி இருக்கும்போது அதுவே எனக்கு புரிய மாட்டேங்கிறது, அதனுடைய செயல்கள் புரிய மாட்டேங்கிறது. அப்போ அவளுடைய செயலை புரிந்து கொள்ளுவதற்கு கூட நமக்கெல்லாம் ஞானம் இல்லை. என்னைக்கு நான் அவளை பற்றி பரிபூர்ணமா நான் புரிஞ்சுக்கிறனோ அதுவே நான் அடைகின்ற ஞானமாக நான் பார்க்கின்றேன். அந்த இறைவனை நான் எங்கேயோ தேடினெல்லாம் அலைவே அல்லாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், எத்தையுமே வேணாம், ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு, நான் எப்பவுமே சொல்றது, தாய்க்கும் மேலானவள் அவள். எனக்கு துக்கத்தை கொடுக்குறியா, கொடுக்குறா, எனக்கு கஷ்டம் வருது, என் தெய்வமா கூட இருக்கும்போது ஏன் இது பண்றாயோ, இவளே எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னு அப்ப அனுபவிப்போம். நம்ம கஷ்டம் பரவாயில்ல கிடைக்கட்டும், ஆனா நான் உன் கூட தான் இருந்தாவணும். ஏன்னா பாரு, தாய்க்கெல்லாம் மேலானும், அவளுக்கு தெரியாது இல்லை உனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாது, அவளுக்கு அவளுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவள் என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ண, உனக்கு கஷ்டம் வருதா அனுபவி, உனக்கு துக்கம் வருதா அனுபவி, சந்தோஷம் வருதா அதுவும் அனுபவி. ஆனா சந்தோஷம் வர சொல்ல, தயவு செஞ்சு நான் ஒரு விஷயத்த சொல்வேன், உன்னை சிறப்பான ஒரு ஆளை தூக்கி வைக்க சொல்ல, ரொம்ப உஷாரோட இது, ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லைன்னா எல்லாம் சொல்றாங்க, ஏன் சாமிஜி சின்ன சாமிஜி வந்து நெகட்டிவா பேசுறேன், நோ, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு விஷயத்துல உன்னை உயர்த்தி வைக்கும் போது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிக கடினமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு ஃப்ளைட்டு கிளம்பணும்னா நாலு இன்ஜின், எத்தனை இன்ஜின், அத்தனையும் சுழன்று கொண்டே இருக்கணும். அவ்வளவும் சுழன்றுச்சுன்னா அப்புறம் மேலே போயிடும். மேலுக்கு போயிட்டா அது என்ன இலக்கை அடையிறதோ அணிஞ்சாச்சு. அப்புறம் ஏன் அது என்ஜின் ஓடின்னு இருக்குது, என்ஜின் ஆஃப் பண்ண முடியுமா? நான் தான் அணிஞ்சேன், 2000 கிலோமீட்டர் ஹையோ கணக்கு வச்சுங்க, அங்கே போய் அடையணுன்றது அடைஞ்சாச்சு, அது ஆஃப் பண்ணலாமே, ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ அது என்ஜின் நிற்குதோ கீழே வந்துடும். அதுதான் நம்மளை தூக்கி மேலே வச்சாங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கும். அந்த இடத்த நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக போராட்டங்கள் அதிகம். நான் என் தெய்வமா என்னை சொல்லம் கொஞ்சிட்டா, என் தெய்வமாக்கு நான் அருகாமையில் இருக்கேன்னாக்கா அந்த கர்ப்பம் வேண்டாம். அதை நீ தக்க வச்சுக்கணுன்னாக்கா அவளுக்கு அதிகப்படியான சேவைகளை நீ ஆற்றியாக வேண்டும். அந்த இடத்தை நீ தக்க வச்சுக்கணும்னா அந்த அளவுக்கு போராட்டங்கள் உனக்கு அதிகம். அந்த போராட்டத்தை நான் வெல்வேன். எனக்கு எப்போ எனக்கு அந்த ஸ்தானத்தை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாலோ அந்த ஸ்தானத்தை யாராக தான் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த ஸ்தானத்தில் நின்று காப்பன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள் விதைத்து கொள்ளுங்கள். ஏன்னா கூடிய விரைவில் அந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். இது இப்போ எனக்கு தோன்றிய தாட்சா நான் சொல்கிறேன். கூடிய விரைவில் ஒவ்வொருக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகத்தை உங்களுக்கு கொடுப்பா. ஏன்னா எனக்கு யாருக்கெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுத்து முடிச்சாதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணுன்றது அவளுடைய எண்ணம். கூடிய விரைவில் கொடுப்பா, அதனால் அதை வைத்து அது கிடைச்சிட்டுன்னு ஒரு ஆட்டம் வேண்டாம். அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீ எந்த நிலையில் என்னை உயர்த்தினாலும் சரி, என்னை கீழே வச்சாலும் சரி, அம்மா உன் பாதத்தை நான் விடமாட்டேன், உன்னோட அன்பும் பாசத்தோட என்னைக்கும் நான் இருப்பேன். நான் முட்டாள் குழந்தையாக கூட இருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசம் எனக்கு என்றைக்கும் முட்டாள்தனமாக இருந்தது. உண்மையான பாசம்ன்றதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொருவரும் அடுத்த செயலை நோக்கி செல்வேன்.